السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. وقال النبي صلى الله عليه وسلم وقال الرسول عليه الصلاة والسلام من أكل من هذه الشجرة المنتنة فلا يقربن مسجدنا أو كما قال عليه الصلاة والسلام. ألا وتأر لالن நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஒரு சிலர் நினைப்பதை போன்று அந்த மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை உள்ளடக்கியது மாத்திரம் அல்ல, மாத்திரமாக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நீளமான ஆழமான அகலமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை உள்வாங்கி இருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான ஐந்து பங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவது அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை நம்முடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இரண்டாவது இபாதா என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது. மூன்றாவது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சம்பந்தப்பட்டவை. நான்காவது முஆஷரா என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கை சம்பந்தப்பட்டவை. ஐந்தாவது ஹுதூத் தண்டனைகள், இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு எந்தெந்த விதங்களில் தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்றும் மிகப்பெரிய ஒரு பங்கு அதற்குள்ளே இருக்கின்றது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் அடிக்கடி வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் சம்பந்தமாக அடிக்கடி அது சம்பந்தமான விடயங்களை கேள்விப்பட்டாலும் செவி மடுத்தாலும் நம்முடைய சமூக வாழ்க்கை அதற்கு இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் வணக்கங்களில் ஏதாவது குறைவு ஏற்பட்டுவிட்டால் அது அடியாருக்கும் அல்லாஹ்விற்கு மத்தியிலே உள்ளது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். ஆனால் சமூகத்துடன் உறவாடக்கூடிய நேரத்தில், சமூகத்திலே உள்ளவர்களுடன் கலந்து பழகக்கூடிய நேரங்களில் நம் மூலமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விட்டது என்றால் அதை அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். கொடுக்கல் வாங்கலின் மூலமாக நம்முடைய பொருளில் பரிசுத்தம் ஏற்படும். அந்த கொடுக்கல் வாங்கலில் யாராவது முன்ன பின்ன ஹராமான முறையில் நடந்து கொண்டால் அவருடைய பொருளிலே பணத்திலே உள்ள அந்த தூய்மை பரிசுத்த தன்மை குறைந்துவிடும். ஆனால் முஆஷரத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையில் ஒருவர் மற்றவுடன் நடக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஏதாவது ஒன்றை கோட்டை விட்டு விட்டார் என்றால் அதன் மூலம் அந்த மக்கள் சிரமப்படுவதோடு மட்டுமல்ல, சில நேரங்களில் அவர்களுடைய உள்ளங்கள் கூட உடைந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல இபாதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ, அமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட மாதிரி, ஏன் அதை விட கொஞ்சம் மேலே சென்று முஆஷரா என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றான். அதனால நாம் சமூகத்திலே பழகக்கூடிய நேரத்தில் சில சின்ன சின்ன விடயங்களாக இருக்கலாம், அதற்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது சம்பந்தமாக விவரமாக சொல்லி இருக்கின்றது என்றால் உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திலையும் அந்த அளவுக்கு நாம் காண முடியாது. மக்களுடன் நாம் இரண்டர கலந்து வாழ்கின்றோம், ஒருவருக்கு தும்மல் வந்து விடுகின்றது, அந்த தும்மக்கூடிய நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் வருகின்றது, அவர்கள் தும்மி விட்டார்கள், அவர்களுக்கு தும்மல் வந்துவிட்டது என்றால் தன்னுடைய இரண்டு கைகளால் முகத்தை மூடிக்கொள்வார்கள், தன்னுடைய ஆடையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வார்கள், தன்னுடைய சப்தத்தை கூட பெரிய சப்தம் வந்துவிடாமல் கொஞ்சம் சப்தத்தை தாழ்த்திக் கொள்வார்கள். நாம் பார்க்கலாம் நம்முடைய சில சகோதரர்கள் தும்மல் வருவது இயற்கை, ஆனால் வரக்கூடிய நேரத்தில் அடுத்தவர்களை கவனிப்பதில்லை, அவருடைய முகத்தில் அவருடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த எச்சனுடைய சொட்டுக்கள் கூட அடுத்தவர்களுடைய முகங்களில் தெரித்துவிடும். இன்னும் சிலர்கள் அவர்களுக்கு சளி இருக்கின்றது, அந்த மூக்கிலே உள்ள சளியை ரொம்ப சத்தமாக வெளிப்படுத்துவார்கள், ஆனால் பக்கத்தில் உள்ளவர் அவருக்கு அது பிடிக்காது என்ற உணர்வு கூட ஏற்படுவதில்லை. தும்மல் வருவது சர்வசாதாரணமான விடயம், அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அதையும் இஸ்லாமல் சொல்லாமல் விடல. மூன்று பேர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் ஒரு சகோதரன் அங்கே வருகின்றார், அல்லது இரண்டு பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களில் ஒருவருடைய நண்பன் மூணாவது ஒரு ஆள் வந்து விடுகின்றார். வந்தவுடன் அந்த இரண்டு பேர்களும் இந்த மூணாவது நபருக்கு தெரியாத பாஷையில பேசுவாங்க. நாங்க அடிக்கடி பாக்கிறது, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, மூணாவது வந்தவர் கொஞ்சம் ஆங்கிலம் தெரியுமண்டா, உடனடி அவர் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறது. நபியவங்க சொன்னார்கள், இதா கொஞ்சம் சலாசா, நீங்க மூணு பேர் இருக்கிறீங்க, பதா சதனாஜோ, நீங்க மூணு பேர்கள் இருந்தீர்கள் என்று சொன்னா இரண்டு பேர்கள் மாத்திரம் ரகசியம் பேசாதீங்க. ஏன் அந்த நீங்க இரண்டு பேர்கள் சேர்ந்து மூணாவது நபருக்கு தெரியாத பாஷையில பேசுனீங்கண்டா, மின் அஜ்ரி ஐயா சுனாஹோ, அது அவருக்கு கவலையை கொடுத்து விடும். உண்மையில நாம் அவரை பத்தி பேச மாட்டோம், ஆனா அவர் என்ன நினைப்பாரு, ஏன் எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில பேசலாமே, எனக்கு தெரியாத பாஷையில பேசுறதுனால சில பேர் அவரை என்னை பத்தி புறம் பேசலாம், என்னுடைய குறைகளை பேசலாம், அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இது அக்கொண்டும் சலாசா பலா எத்தனாஜா இஸ்னான், மூணு பேர்கள் இருந்தீர்கள் என்றால் இரண்டு பேர்கள் அந்த மூணாவது நபருக்கு தெரியாத பாஷையை கூட பேசாதீங்க. ஏன், அதன் மூலம் அவருடைய உள்ளம் புண்பட்டுவிடும். சபைகள்ல நாங்க இருக்குகின்றோம், அது ஜும்ஆவாக இருக்கலாம், பெருநாளுடைய தொழுகையுடைய சபைகளாக இருக்கலாம், அல்லது நல்ல இஸ்லாமிய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், நாம் சபையில் அமர்ந்து இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு சபைக்கு வருகின்றார், அவர் புதியவராக இருப்பார், பெரிய யோசனையோடு வருவார், இந்த சபையில போய் எப்படி உட்காருவது என்று. ஒரு நாள் புதியவர் வந்துவிட்டது என்றால் அமர்ந்திருக்கக்கூடியவர் கொஞ்சம் அவருடைய அந்த பெரிய ஒரு அச்சம் பயம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போக்குவதற்கு அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது. நாங்க கொஞ்சம் அசங்கி அவருக்கு
இடம் குறைக்கிறது. அது கூட சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷபையில அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபி வருகின்றார், அவரை பார்த்தவுடன் நபி அவர்கள் அசைகின்றார்கள். நபி உமர் தன்னுடைய உடம்பை அசைத்து அவருக்கு இடம் கொடுக்குகின்றார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்ன பில் மகானி லத்தியா, நீங்க அசைய வேண்டிய தேவையே இல்லை, விசாலமான இடம், நீங்க அசையணும். நபி அவங்க சொன்னாங்க, இன்னலில் முஸ்லிமில் ஹக்கன் இதா ராஹு ஐயதஹ லிரஜுலில் முஸ்லிம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கின்றது. அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் வேறொரு சகோதரன் அந்த சபைக்கு வந்தால் இவர் கொஞ்சம் அசைந்து அவருக்கு இடம் கொடுப்பது ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான கடமை. இதை நபி அவர்கள் ஹதீஸில் மாத்திரம் சொல்லல, குர்ஆனிலும் அல்லாஹ் கூறுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ இதா கீலலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஸ்ஸஹு யஃபஸஹில்லாஹு லக்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்க மஜ்லிஸ்கள்ல நீங்க சபைகள் அமர்ந்திருக்கிறீங்க, அந்த நேரத்தில் தஃபஸ்ஸஹு கொஞ்சம் நீங்க விசாலமாகி நீங்க கொஞ்சம் அசைந்து அல்லது கொஞ்சம் நெருங்கி வரக்கூடியவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்க கொஞ்சம் விசாலமாக கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை விசாலப்படுத்துவான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் துஆ செய்கின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதரர்களே, ஆக சபையில எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும், அந்நியவர்களுடன் எப்படி பழகணும், அந்நியவர்களுடன் எப்படி நாங்கள் பேசிக் கொள்ளணும், ஒரு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் நம் மூலமாக யாருக்கும் எந்த வகையான அசௌகரியங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது. சில நேரங்களை நாங்க பார்க்கலாம், ஒரு சிலர்களுக்கு சில வாசனை பிடிக்காது. ஒருவர் ஒரு அத்தரை எடுத்து அடுத்தவர்கிட்ட அவர் பலவந்தமா பூசுவார். இந்த அத்தரை மறுக்கவும் கூடாது, அத்தரை தந்தாத நிராகரிக்கவும் கூடாது. ஆனால் கொடுக்கிறவர் யோசிக்கணும், சில வாசனை சிலருக்கு பிடிக்காது, அதன் மூலம் அவருக்கு தலைவலி ஏற்படலாம். அந்த அளவுக்கு கூட அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது. இஸ்லாம் கூறுகின்றது, சஹீஹான ஹதீஸ்ல வருகின்றது, உஸ்லு யௌமில் ஜுமாஅத்தி வாஜிப் அலா குல்லி முஸ்லிம். ஜும்மாவுடைய குளிப்பு ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிப் என்று இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இருந்தது. பின்னால் அதை மாற்றப்பட்டு விட்டது. ஜும்மாவுடைய குளிப்பு குளிப்பது வாஜிப் அல்ல, சுன்னத். ஆனால் ஏன் ஆரம்பத்தில் வாஜிப்? அதில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு கூறுகின்றார்கள், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம் சஹாபாக்களில் அநேகமானவர்கள் கம்பளி ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய முதுகுகளில் மூட்டைகளை சுமந்து கொண்டு அதன் மூலம் வியர்வைகள் ஏற்பட்டுவிடும். அவர்களுடைய காலத்துடைய மஸ்ஜிதுகளுடைய கூரை அது கட்டையானதாக சின்னதாக இருக்கும். மஸ்ஜிதுக்கு அதே வேர்வையுடன் வந்துவிட்டால் அங்கே தொழக்கூடியவர்கள் அதன் மூலம் அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஆரம்ப காலத்துல நீங்க ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரும் பொழுது குளிப்பது வாஜிப், குளிக்காமல் வேர்வையுடன் வந்துவிட்டால் அந்த வேர்வை நாட்டம் அடுத்தவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். ஃபுகஹாக்களில் சிலர்கள் எழுதுகின்றார்கள், யாருக்கு வாய் நாற்றத்துடைய நோய் இருக்குதோ அவர் பள்ளிவாசலுக்கு கூட வரக்கூடாது, யாருக்கு வாய் நாற்றத்துடைய நோய் இருக்குதோ அவர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது. ஏன்? அதன் மூலம் மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படும், அதன் மூலம் மற்றவர்களுக்கு அசௌகரியங்கள் கஷ்டங்கள் ஏற்படும். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த வாடி வரக்கூடிய இந்த மரம், ஒன்று வெங்காயம் அல்லது வெள்ளப்பூடு, பச்சை வெங்காயம் அல்லது பச்சை வெள்ளப்பூடு யாராவது சாப்பிட்டு விட்டால் பல எக்கரப்பண்ண மசிதனா, அவர் நம்முடைய பள்ளியை நெருங்கவும் வேண்டாம், நம்முடைய பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஏன் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வருகின்றார் அல்லது பச்சை வெள்ளப்பூட்டை சாப்பிட்டு வருகின்றார்? அதன் மூலம் அவருக்கு ஏப்பம் வந்து விடுகின்றது, அதனால் மற்ற மக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதனால் இந்த அளவுக்கு இஸ்லாம் நாம் சில விடயங்களை மிக சின்னதாக எடுத்துக் கொள்வோம். ஆனால் இஸ்லாம் இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது என்றால் அவைகளை மிக பெரிதாக எடுத்து அந்தந்த நிலம் சஹாபிகளில் முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை ஷரியா மிக தெளிவாக நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மற்றவர்கள் அவர்கள் நம்முடைய ஆபீஸில் அல்லது நம்முடைய ஜோப்பில் அல்லது நம்முடைய தொழிலில் அல்லது நம்முடைய பிரயாணத்தில் யாரு நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். என்னுடைய செயல் மூலமாக, என்னுடைய பேச்சின் மூலமாக, என்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக எந்த விதமான சிரமங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அந்த அளவுல நாம் நடந்து கொள்ளணும். நசாயி ஷரீஃபுல இமாம் நசாயி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஒரு நாள் இரவு, அது என்னுடைய வீட்டில் நபி அவர்கள் தங்க வேண்டிய இரவு. நபி அவர்கள் இரவுல தாமதித்து வந்தார்கள். வந்து நபி அவர்கள் தன்னுடைய செருப்பை கலட்டிவிட்டு, அவர்கள் மேலே போட்டியிருந்த போர்வையை கலட்டிவிட்டு நபி அவர்கள் மெதுவாக படுத்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து நபி அவர்கள் எழும்பி விட்டாங்க. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, லன் அன்னி கத் ரகத்து, நான் தூங்கி விட்டேன் என்று நபி அவர்கள் நினைத்துக் கொண்டு நபி அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து என்ன செய்தார்கள், இந்த அல ரூயிதன் ரொம்ப அமைதியா செருப்ப போட்டாங்க. வஹத ரிதாஹு ரூயிதன், அவர்களுடைய அந்த போர்வையை மிக அமைதியாக மெதுவாக எடுத்து போர்வையை தன்னுடைய மேலே போர்த்தி கொண்டாங்க. அதற்கு வரலாம் இந்த இரவுல நபியவங்க எங்க போறாங்க அப்படி சொல்லி, நானும் நபியவங்க போய் கொஞ்ச நேரத்துல என்னுடைய ஜில்பாப என்னுடைய மேலாடை எடுத்துக்கொண்டு என்னுடைய முழு உடலையும் மறைத்து கொண்டு நபிக்கு பின்னால மெதுவா நான் நடந்து சென்றேன். நபி அவர்கள் வேற யாராவது மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போறாங்களான்னு நான் வாட்ச் பண்ண போனேன். ஆனா நபியவங்க நேரா ஜன்னத்துல் பக்கைக்கு போனாங்க. அந்த பக்கை அவ்வளவு மறுக்கத் என்று சொல்லக்கூடிய கபரிஸ்தானத்திற்கு போயிட்டு ரொம்ப நேரமா நபி அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளை ஏந்தி துவா செய்து விட்டு வந்தாங்க. இதோட நான் திரும்பி வந்து விட்டேன் என்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவி வீட்டில் படுக்குகின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியுடைய தூக்கத்திற்கு கூட இறைஞ்சல் வரக்கூடாது. என்ன செஞ்சாங்க, சத்தப்படாமல் செருப்ப போட்டாங்க, சத்தப்படாமல் போர்வையை எடுத்தாங்க, சத்தப்படாமல் கதவை திறந்தாங்க, அதே மாதிரி சத்தம் வராமல் கதவை அடைத்தாங்க. ஏன், என்னுடைய செயலின் மூலமாக என்னுடைய சொந்த மனைவியாக இருக்கலாம், அவருடைய தூக்கத்திற்கு ஏதாவது இடைஞ்சல் வந்து விடக்கூடாது என்பதனால ஹதரத் மிர்சாஜி குணர் அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த முஸ்லிம் ஷரீஃபில பதிவு செய்திருக்கின்றார்கள். மிர்சாஜி ரழியல்லாஹு கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு வந்திருந்தோம், நபி அவர்களுடைய விருந்தாளியாக தங்கியிருந்தோம், நபியுடைய வீட்டில் தான் சில நாட்கள் தங்கியிருந்தோம். இரவுல ரொம்ப நேரம் கழித்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருவாங்க. நபியவர்கள் வீட்டுக்கு வந்தா நாங்க கொஞ்சம் பேர் தூங்கி விடுவோம், நாங்க கொஞ்சம் பேர் முழித்திருப்போம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயுஸல்லிமு தஸ்லீமா, நபியவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. எந்த அளவு கண்ட சலாம் இருக்கு வந்தா லா யூகினு நாகிமன் வ யஸ்மஹு லியக்தான், அங்கே தூங்கக்கூடியவர் முழிக்காத அளவுக்கு இருக்கிறவருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நபி அவர்களுடைய சலாம் இருக்கும். எந்த அளவுக்கு இருந்தா தூங்கிறவர் முழிக்கக்கூடிய அளவுக்கு நபி அவங்க சத்தம் போட்டு சலாம் சொல்ல மாட்டாங்க. லா யூகிது நாயிமா, தூங்கிறவர் அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார். நாங்க விழித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களை விழித்திருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்கள். இதெல்லாம் என்ன, சமூக பார்க்க மற்றவர்களுடன் நாங்க உறவாடும் பொழுது அவர்களுடன் கலந்து வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுடன் நாங்க எப்படி நடந்து கொள்ளணும்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விடயத்துல எங்களில் அநேகமானவர்கள் தவறி இருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் பார்க்கிறது என்னுடைய வேலை முடிஞ்சா போதும், என்னுடைய காரியம் முடிந்து விட்டால் போதும், அதனால் அடுத்தவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டா என்ன, லாபம் ஏற்பட்டா என்ன, நஷ்டம் ஏற்பட்டா என்ன, அதை பெரிதாக அலட்டுவதில்லை, பொருட்படுத்துவதில்லை. நாங்க பார்க்கலாம், சிலர் கூட்டா பிரயாணம் செய்வாங்க, ஒன்று ஏதாவது திருமணங்களுக்காக அல்லது ஹஜ் உம்ராவுக்காக அல்லது வேற ஏதாவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்காக வேண்டி கூட்ட பிரயாணம் செய்வாங்க. பெண்மிலி நண்பர்கள் பெண்மிலி பிரஸ்மார் எல்லாம் கேட்டு போவாங்க. ஆண்கள் ஆண்களாக பெண்கள் பெண்களாக தனித்தனியாக போவார்கள். ஒரு இரவு இரவு ஒரு இடத்திலே தங்க வேண்டும். பெண்கள் ஒரு அறையிலே தங்குகின்றார்கள், ஆண்கள் வேறாக வேற ஒரு அறையிலே தங்குகின்றார்கள். உதாரணத்திற்கு வைக்கலாம், யாராவது ஒருவருக்கு நடு நிசையில டொய்லெட் போக தேவை ஏற்படுது, அவர் எழுப்பினவுடன் முதலாவது லைட்ட போடுவாரு. தூங்குறதுக்கு முன்னால பாக்கறல்ல டொய்லெட்டுடைய லைட் சுவிட்ச் எங்க இருக்குது, டொய்லெட்டுடைய பாத்தன் எங்க இருக்குது, அதை எப்படி நாங்க பாவிக்கணும், அது எங்கே பாக்கறல்ல. இரவு 12 மணி 1 மணி மற்றவர்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க, இவர் எழுப்பினவுடன் முதலாவது லைட்ட போடுவாரு. அந்த லைட் வெளிச்சத்திலேயே அனைவர்களும் முறித்து விடுவாங்க. அதற்கு இன்னும் சில இரவு நேரங்கள்ல அவர்களுடைய மொபைல் போனை கூட சைலன்ஸ் மோட்ல போட்டுறல்ல. ஒரு சில பெருமையா சொல்றது, நீங்க எனி டைம் என்ன கண்டெக்ட் பண்ணுங்க, 24 அவர் இந்த போன் ஓன்ல தான் இருக்கும். அவருக்கு தெரியல, அடுத்தவர்களுக்கு அதான சிரமம் என்று அவர் நினைக்கிறது இல்ல. இப்பொழுது ஆழ்ந்து உறக்கத்தில் இருப்பாங்க. அவருடைய மொபைல் போனுடைய ரிங்கிங் டோன் ரொம்ப வேகமா அடிக்கும். அதை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு பேசுவோம், அது கூட இல்ல. அவர் அவர்கிட்ட பார்த்துக்கு ரூம் உள்ளுக்கென்று கொண்டு சில நேரம் 5 நிமிடம் 10 நிமிடம் 15 நிமிடம் பேசுவார் மேலான பெரியார் கணேஷ் அவர்களே. ஆனால் இதை யோசிப்பதில்லை. யாராவது ஒருவர் கொஞ்சம் அந்த நண்பனின் அடிப்படையில ஏன் கொஞ்சம் மெதுவா பேசுங்க சொன்னா கூட ஒரு சிலர் அதற்காக கோபித்துக் கொள்வாங்க. நீங்க எனக்கு எப்படி மெதுவா பேச சொல்லலாம் மேலான பெரியார் கணேஷ் அவர்களே. இதெல்லாம் சமூகத்துல நாம் நம்மை மாற்ற வேண்டிய மிக முக்கியமான பண்புகள், மிக முக்கியமான குணங்கள். ஒரு வீட்டுக்கு போனோம் சொன்னா அந்த வீட்டுடைய கதவை தட்டுவதற்கு ஒரு முறை ஒரு சிலர் அந்த கோலிங் பெல்ல ரொம்ப வேகமா அடிப்பாங்க. அவருக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை. வீட்டுக்குள் இருக்கிறவங்க எல்லாம் திரியா இருக்கிறல்ல. சில பெண்மணிகள் அவர்கள் சமையல் அறையில வேலையில் இருப்பாங்க, அல்லது டொய்லெட் பாத்ரூம்ல இருப்பாங்க, ஆண்கள் ஏதாவது ஒரு வேலை வெட்டியில் இருப்பாங்க. சில நேரத்தில் அவர்கள் வந்த உடனேயே அந்த கோலிங் பெல் அடித்த உடனேயே திறந்துடணும். கொஞ்ச நேரம் அடிச்சு திறக்கல்ல, அவர் வந்து சொல்லுவாரு பாருங்க வீட்டுக்குள்ள இருந்தும் அந்த கதவை திறக்கல்ல. குர்ஆன் கூறுகின்றது, நீங்க எங்கேயாவது போய் அனுமதி கேட்கறீங்க, உங்களுக்கு அனுமதி கிடைக்கல்ல. வைரா கீரலக்கும் நீங்க திரும்பி போங்கன்னு சொன்னா திரும்பி போங்க. குர்ஆன் கூறுகின்றது, நான் அவருடைய வீட்டு வாச படிக்க போனேன், அவர் என்னை வீட்டுக்குள்ள எடுக்கல்ல, அவர் என்ன மதிக்கல்ல, நான் அவருடைய வீட்டுக்கு போக மாட்டேன் அல்ல, முதலாவது நாங்க அவர்கிட்ட கேட்கணும். இந்த நேரத்துல நான் வரவா, உங்களை சந்திக்கலாமா, உங்களோட பேசலாமா, உங்கள்ட்ட நேரம் இருக்குதா. குர்ஆன் கூறுகின்றது, நீங்க ஒரு இடத்தை போனீங்க, போய் அனுமதி கேட்டீங்க, நீங்க திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்க எல்லாரும் திரும்பி சென்று விடுங்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. அதை யாரும் குறையாக எடுக்க முடியாது. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், கானத் அப்வாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்ரவு பில் அதாஃபீர். நபி அவர்களுடைய கதவுகள் கைகளால கட்டப்பட மாட்டாது, நகங்களால கட்டப்படும். நகத்தால கட்டின சத்தம் வருமா? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அந்த அளவுக்கு மிக மெதுவாக கதவுகளை தட்டுவாங்க. ஏன் கையால கட்டினா, வேற ஏதாவது ஒரு பொருளால கட்டினா அதன் மூலம் கூட சிரமம் ஏற்படும். அதனால் நபியுடைய வீட்டுடைய கதவை கையால வேற ஒரு பொருளால தட்டாமல் பின் அபாபீர் நகங்களால தட்டுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் சமூகத்துடன் பழகின்றோம். நம்முடைய வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், நம்முடைய சித்திரிகளாக இருக்கலாம், நம்முடைய பிரயாணங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய விசேஷ விருந்து வைபவங்களாக இருக்கலாம். அந்த விசேஷ விருந்து வைபவத்திற்கு எப்படி போகணும், அந்த விருந்து முடிஞ்சதற்கு பின்னால எப்படி வரணும். ஒரு சிலர் நினைக்கிற எங்கேயாவது விருந்தூட்டுக்கு போனா சாப்பிட்ட உடனே வரக்கூடாது. அதனால கொஞ்ச நேரம் இருக்கணும். அந்த கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம், சில பேர் ஒரு அவர் ரெண்டு அவர் அங்கிருந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் அநேகமா இல்ல, எங்கேயாவது சாப்பிட அல்லது எங்கேயாவது ஏதாவது குடிக்க ட்ரிங்க் அல்லது ஏதாவது பானம் குடித்தா அதை பூர்த்தியா குடிக்கிறல்ல, அதுல கொஞ்சத்தை பெருந்து வச்சு குடிப்பாங்க. என்ன நாங்க புல்லா குடிச்சா வேற மாதிரி நினைப்பாங்க. ஆனா நபியுடைய ஹதீஸ், சாப்பிட்டா புல்லா வலிச்சு சாப்பிடுங்க, குடிச்சா புல்லா அதை பூர்த்தியா குடிக்க முடியுங்க. அதுல எந்த சாப்பாட்டுல அந்த பானத்துடைய எந்த நிழல்ல பறக்கத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். அவர்களுடைய திருமணத்துடைய வலிமா விருந்த சஹாபாக்களை கூப்பிட்டு நபி அவங்க விருந்து கொடுத்தாங்க. அநேகமான சஹாபாக்கள் சாப்பிட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள். சில சஹாபாக்கள் சாப்பிட்டு விட்டு நபியுடைய வீட்டில் மிச்ச நேரமா ரொம்ப நேரமா பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு அது பெரிய சிரமம். இவங்க சாப்பிட்டா போகணும், ஆனா நான் எப்படி அவங்களுக்கு சொல்றது? அவர்கள் போறாங்களும் இல்ல, நபி அவர்களால் சொல்வதற்கும் கஷ்டம். நபி அவங்க ரொம்ப சிரமத்தோடு இருக்கிறாங்க. இப்பொழுது வஹியின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். நீங்க சாப்பிட்டு முடித்து விட்டீங்கண்டா அவசரமா அந்த இடத்திலிருந்து திரும்பி சென்று விடுங்கள். நீங்க அந்த இந்த பேச்சில ஈடுபட்டு கொண்டிருக்காதீங்க. நீங்க அந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருப்பது நபிக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அவர் போங்கன்னு சொல்வதற்கு வெக்கப்படுவார். உண்மையை சொல்ல அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான். மேலான பெரியாக்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சில வேளை இரவு டின்னர் சாப்பாடு எங்கேயாவது சாப்பிட்டா அவங்க வைக்கிறதே 9:30 அதை சாப்பிட்டு விட்டு அதற்கு பின்னால வந்தவங்க எல்லாம் பேசிக்கொண்டு இருப்பாங்க. அவர்கள் அந்த இடத்திலிருந்து போவதற்கு 11 ஆகும். அந்த வீட்டார்கள் சாப்பிடுற இல்லையா, அவருடைய வீடுகளை ஒழுங்குபடுத்துற இல்லையா, அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்யற இல்லையா, அடுத்த நாள் காலையில பட்டிருக்கு அவர்களும் நாங்களும் விரும்புவது இல்லையா? மீதான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உலகத்துல வேற எந்த மார்க்கத்திலாவது சொல்லப்பட்டிருக்குமா? இந்த அளவுக்கு நாம் சில விடயங்களை சர்வசாதாரணமாக நினைப்போம். ஆனால் அவைகளில் அநேகமானவைகளை அல்லாஹ் குர்ஆனிலும் கூறியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏன் எந்த வகையிலும் நம்முடைய செயலால, நம்முடைய நடவடிக்கைகளால, நம்முடைய பேச்சுவார்த்தைகளால, நம்முடைய அசைவுகளால அடுத்தவர்களுக்கு எந்த வகையான சிரமமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுல உள்ள இன்னும் ஒரு பகுதி தான் அண்டை வீட்டுக்காரர். அவர்களுடன் நாங்க எப்படி நடக்கணும், அவர்களுடன் நாங்க எப்படி பழகணும், அவர்களுடன் எப்படி நாங்க நடந்து கொள்ளணும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கூறுகின்றான் என்றால், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்க அல்லாஹ்வையே வணங்குங்க, அவனுக்கு எந்த இணையையும் வைக்காதீங்க. வபில் வாலிதைனி இஹ்ஸானா وَبِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَالْجَارِ ذِي الْقُرْبَى وَالْجَارِ الْجُنُبِ وَالصَّاحِبِ بِالْجَنْبِ وَابْنِ السَّبِيلِ. அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் பெற்றோர்களுடன் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள். وَبِذِي الْقُرْبَى உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ மிஸ்கீன்கள் அனாதைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இவர்கள் இரண்டு சாரார்களுடனும் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களோட டிராவல் பண்றாங்க, உங்களோட ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, உங்களோட தொழில வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள், அவர்தான் சாஹிபு பில்ஜம். அவர்களோட நீங்க நல்ல முறையில நடக்கணும். இவர் அந்நியவர் தானே, இவர் மாற்று மதத்தவர் தானே, இவரோட அப்படி நடக்கணுமா? குர்ஆனி கூறுகின்றது, உங்களுடன் தொழில, உங்களுடன் வியாபாரத்தில், உங்களுடன் பிரயாணத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர் உங்களுடைய தற்காலிகமான நண்பர்கள், அவருடன் நல்ல முறையில நடக்கணும். அதே மாதிரி வழிபோக்கர்கள், அவர்களுடன் நல்ல முறையில நடவுங்க. நபி அவர்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னாங்க. மூணு வகையான அண்டை வீட்டுக்காரர்கள், ஒன்று சொந்தக்காரர்களான அண்டை வீட்டார், இரண்டாவது தூரத்தில் உள்ள முஸ்லிமான அண்டை வீட்டார், மூணாவது நபி அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டார். இந்த மூணு பேர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும், அண்டை வீட்டார் என்ற அந்த உணர்வுடன் நடந்து கொள்ளணும். இந்த அருமக்கு தான் நபி அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி வந்து அண்டை வீட்டுக்காரர்களுடன் நல்ல முறையில நடவுங்க நடவுங்கன்னு சொல்லி எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு சொன்னோ இந்த பக்கத்து வீட்டுக்காரன என்னுடைய வாரிஸ்காரனாக ஆக்கிடுவாரோ, அவரை என்னுடைய வராசத்திற்கு சொந்தக்காரனாக ஆக்கிடுவாரோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, அண்டை வீட்டுக்காரருடைய விடயத்தில் நீங்க மிக கவனமாக நடவுங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல சரித்திரங்கள்ல வருது, நபியுடைய பக்கத்தில் ஒரு யூதன் வாழ்ந்து கொண்டிருந்தான், அவனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றான், அவனுடைய நோய் விசாரிக்க நபி அவங்க போறாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி அவர்கள் போய் அந்த யஹூதியுடைய வீட்டுல அந்த நோயாளியுடைய தலை மாற்ற உட்கார்ந்து கொள்றாங்க. முதல்ல போய் நோய் விசாரித்தாங்க, நோய் எல்லாம் விசாரிச்சுட்டு நபி அவங்க சும்மா வரல, அங்கேயும் அவருக்கு தஹ்வா இஸ்லாமிய அழைப்பு பண்ணி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அந்த யூதனுடைய மகன் சொன்னாங்க, நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறா, அதனால கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. அந்த மகன் தன்னுடைய பாப்பாவுடைய முகத்தை பார்க்கிறாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூறுகின்றாரு, பாப்பா சொன்னாரு அத்தே அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ வழிபட்டு விடு, அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ அதை கேட்டுக்கொண்டு சொல்லி உடனடியா அந்த வாலிபன் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றான். அந்த மஜ்லிஸிலிருந்து நபி அவங்க வெளியில வராங்க, சொல்லிக் கொண்டு வராங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி என்னை காரணமாக வைத்து இவன் நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பக்கத்தில் உள்ள யூதர்கள், யூதர்களுடைய கொடுமை, யூதர்களுடைய தொந்தரவு, அவர்களுடைய முஸ்லிம்களுக்கு எதிரான திட்டங்கள் எந்த அளவுக்கு இருந்தது, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் என்பதால் அவனுடைய வீட்டை தேடி போனாங்க, அவனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அந்த நோயை விசாரிக்க போனாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வீட்டில் ஆண்டு அறுத்தா முதலாவது கேட்பாங்க, ஹல் அஹதீதும் லிஜாரினா அல் யஹூதி, எங்களுடைய யூத அடிப்படையில் அவர்களுடன் நாம் எப்படி நடக்கணும் என்று இஸ்லாம் இந்த அளவுக்கு மிக கண்டிப்புடன் கூறியிருக்கின்றது. ஆனால் ஒரு துர்பாக்கியம் என்னண்டா, மேற்கத்திய நாடுகள் உள்ள சில கலாச்சாரங்கள் எங்கட நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்குது. மேற்கத்திய நாடுகள் அநேகமா அமெரிக்கா, கனடா, லண்டன் போன்ற ஐரோப்பாவில் உள்ள அநேகமான நாடுகள்ல ஒரு ஆள் அவர் வசிக்கிறாரு, அண்டை வீட்டுல என்ன நடக்குதுன்றே தெரியாது, அங்க ஆணா பெண்ணா குடும்பமா தனி மனிதனா, அவர்கள் இன்பமா துன்பமா சந்தோஷமா கவலையா பசியோடையா சாப்பிட்டா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எந்த அளவுக்கு சொன்னா அவருடைய வீடு மூன்று நாட்களாக மூடப்பட்டிருக்குது, அந்த வீட்டிலிருந்து ஒரு வாசம் வருது, இப்பதான் இவர் உடனடியா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. பக்கத்து வீட்டிலிருந்து என்னமோ ஒரு வாடகை ஒன்று வருது, போலீஸ் வந்து திறந்து பார்த்தா அவர் இறந்து நாலு நாள் ஆகின்றது. இது மேற்கத்திய நாட்டுடைய கலாச்சாரம். அவங்க என்ன சொல்றது, நாங்க உண்டு எங்கட பாடு உண்டு, இது இஸ்லாமியர்களுடைய பண்பு அல்ல, இது இஸ்லாமியர்களுடைய குணம் அல்ல, அவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறல்ல, அவர்களுடைய விஷயத்துல கலந்து கொள்றல்ல, எப்படி தொந்தரவு கொடுப்பது கூடாதோ, அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதும் கூடாது. நினைக்கிறாங்க எங்களால நாங்க உண்டு எங்கட பாடு உண்டு, அடுத்தவர்களுக்கு எங்களால எந்த இடைஞ்சலும் இல்ல, எந்த சிரமமும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல, எப்படி சிரமம் கொடுக்க கூடாதோ அதே மாதிரி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்குரிய ஹக்குகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னாங்க, இதற்கு உங்கள்கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரர் உதவி சேருகின்றாரா, அவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவர் உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்கிறாரா, அவருக்கு நீங்க கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அவர் நோய்படுகின்றாரா, அவரை போய் நோய் விசாரிங்க. அவருக்கு திடீரென்று வறுமை கட்டம் வந்து விட்டது, அவருடைய வீட்டுக்கு போய் உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா கேளுங்க. அவருக்கு ஏதாவது கயிறுகள் நடவுகள் கிடைச்சிருச்சு, உதாரணமா புள்ளை ஒன்று கிடைச்சிருச்சு, அவருக்கு நீங்க போய் வாழ்த்து சொல்லுங்க. அவருக்கு ஏதாவது கெடுதி துக்கம் பிரச்சனை வந்தா அவருக்கு நீங்க ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க. அவருடைய வீட்டுல யாராவது இறந்துட்டா இத்தபாத்த ஜனாதத்தகோ அவருடைய ஈம கிரிகைகள்ல கலந்து கொள்ளுங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, உங்களோட வீட்டுடைய சுவரை கூட நீங்க உயர்த்தி கட்டாதீங்க, அப்படி கட்டினீங்கண்டா அவருக்கு வரக்கூடிய அதாவது காற்றை நீங்க தடுத்து விடுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற சமூக மக்களாக இருக்கலாம், நம்முடன் ஒவ்வொரு நாளும் கலந்து உறவாடக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவர்களுடன் நாங்க எப்படி நடக்கணும், அவர்களுடன் நாங்க எப்படி உறவாடணும், அவர்களுடன் நாங்க எப்படி பழகணும், எங்களுடைய எந்த செயல்களால, எங்களுடைய எந்த நடவடிக்கைகளால, எங்களுடைய எந்த அசைவுகளால அவர்களுக்கு எந்த விதமான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடும் என்பதில் பொது மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காக இரவு 10 மணிக்கு பின்னால ஜப்பான் போன்ற நாடுகள்ல அங்க விமானம் கூட ஏறுவதும் இல்லை இறங்குவதும் இல்லை. ஏன், விமானம் ஏறினா அது பெரிய சத்தம், விமானம் இறங்கினா அது மிகப்பெரிய சத்தம். அந்த சத்தத்தினால அங்கே வாழக்கூடியவர்கள் அந்த ஏர்போர்ட்டை சூழ உள்ளவர்களுக்கு சிரமம் ஏற்படும். அதனால இரவு 10-11 மணிக்கு பின்னால விமானங்களை ஏற்றவும் மாட்டார்கள், இறக்கவும் மாட்டார்கள், அந்த அளவுக்கு அந்நியவர்கள். ஆனால் நாங்க அதுல கொஞ்சம் கவனையினமா, நாங்க அதுல கொஞ்சம் பொறுப்போக்காக இருக்கிறோம் என்றால் அது மிகையாக ஆகாது. மேலான பெரியாக்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, ஆனா நாங்க அடிக்கடி சொல்றது அவங்க எல்லாம் காபிர், அவங்கள்ட்ட ஈமான் இல்ல, ஆனா நாங்க எங்கட பாஷையில சொல்றாண்டா அவர்கள்ட்ட எல்லா பண்புகளும், அவர்கள்ட்ட எல்லா குணங்களும், எல்லா நல்ல நடத்தைகளும் இருக்குது, ஈமான் மட்டும் இல்ல, எங்கள்ட்ட ஈமான் மட்டும் இருக்குது, இஸ்லாமியர்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்புகள் இல்ல, இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கிற குணங்கள் இல்ல, அடுத்தவர்களை ஆதரிக்கிற அரவணைக்கிற தன்மைகள் இல்ல, மற்றவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ அந்த தேவைகளை அடையாளம் கண்டு உதவி செய்கிற தன்மைகள் இல்ல. நான் உண்டு, என்னுடைய பாடு உண்டு, என்னுடைய வேலை முடிந்து விட்டால் போதும், என்னுடைய வேலை முடிந்து விட்டால் போதும் என்ற அமைப்புல தான் அநேகமானவர்கள் வாழுகின்றார்கள். நாம் எங்களை பத்தி யோசிக்கிற மாதிரி அடுத்தவர்களை பத்தி யோசிக்கணும். நாங்கள் அடிக்கடி துஆ செய்றோம், யா அல்லாஹ் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு சிரமம் வரக்கூடாது, நான் பாதுகாப்பா, என்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும். ஆனா அநேகமானவர்கள் இப்படி துஆ செய்யறல்ல, யா அல்லாஹ் நான் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது, என்னுடைய கையால இடைஞ்சல், என்னுடைய வாயால இடைஞ்சல், என்னுடைய செயலால இடைஞ்சல், என்னுடைய நடவடிக்கைகளால யாருக்கும் எந்த வகையான தொந்தரவும் கொடுத்துவிடக் கூடாது. நான் தவறு பண்ணினா அதையெல்லாம் மன்னிக்கலாம், நாம் அடுத்தவர்களுக்கு ஏதாவது தவறு செய்து விட்டோம், அடுத்தவர்களுடைய உள்ளங்களை நோவித்து விட்டோம், அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் உடைந்து விட்டது என்றால் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் எங்களை மன்னிக்க மாட்டான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இபாதாவுல வணக்க வழிபாடுகள்ல மாமலா குழுக்கள் வாங்கல்ல நாங்க எப்படி அக்கறை காட்டுகின்றோமோ, கவனம் செலுத்துகின்றோமோ, அதே மாதிரி நம்முடைய மாஸ்டரா என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையில பிற மதத்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கலாம், யாருடன் நாங்கள் இணைந்து அவர்களுடன் சேர்ந்து கல பழகி அவர்களுடன் உறவாடினாலும் அந்த நேரத்திலும் அவர்களுக்கு எந்த வகையான அசௌகரியங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் எங்களால் ஏற்ற ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அந்த விடயத்துல நாங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்துல வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. விசேஷமாக இஸ்லாமியர்கள்ட்ட அவர்களுடைய மாஸ்டரா என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கையில முஸ்லிம்கள்ட்ட நல்ல பண்புகளா நல்ல குணங்கள் ஏற்படுத்தி வைப்பாயாக. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாத அனைத்து மோசமான குணங்கள் தன்மைகளை விட்டும் முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக்கு யா ரஹ்மர் ரஹீமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.